வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். கடற்படையினரின் தன்னிகரற்ற சேவை தேசத்தின் பாதுகாப்பையும் வளத்தையும் உறுதி செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பயணிகளின் பாதுகாப்பே ரயில்வே துறையின் உயர் முன்னுரிமை என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தெரிவித்தார். மத்திய அரசின் சீரமைப்பு நடவடிக்கைகளால் BSNL தொலைத்தொடர்பு நிறுவனம் லாபமிகு நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய கடற்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் இன்று பிற்பகல் நடைபெறும் கடற்படை தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். இந்திய கடற்படையைச் சேர்ந்த 15 கப்பல்கள், நீர் மூழ்கிகள் மற்றும் 40-க்கும் மேற்பட்ட விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகளில் கமாண்டோ வீரர்களும் கடற்படை ஊழியர்களும் பங்கேற்கின்றனர். கடல்சார் நலன்களை பாதுகாப்பதில் இந்திய கடற்படையின் திறன்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மிக் ஹாக் ரக போர் விமானங்களின் வான் அணிவகுப்புகளும் இடம்பெறும். 1971 இதே நாளில் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் கராச்சி துறைமுகத்தின் மீது இந்திய கடற்படையின் ஆபரேஷன் ட்ரைடன்ட் என்ற துணிச்சல் மிகு வெற்றிகரமான தாக்குதலை நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் December 4 கடற்படை தினமாக கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வலைதள செய்தியில் கடற்படையினரின் அர்ப்பணிப்பு மிகு அளப்பரிய சேவை தேசத்தின் பாதுகாப்பையும் வளத்தையும் உறுதி செய்வதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த வாழ்த்து செய்தியில் இந்திய கடற்படை தேச பாதுகாப்பின் இன்றியமையா தூணாக திகழ்ந்து கடல் வளத்தை பாதுகாப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். கடற்படை சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் 2500 கிலோமீட்டர் தூர 13 நாள் இருசக்கர வாகன பேரணி சென்னை காமராஜர் சாலை போர் நினைவு சின்னத்திலிருந்து இன்று தொடங்கியது. கடற்படையின் பணிகள், சேவைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கும்பகோணம், தஞ்சை, திருச்சி, காரைக்குடி, தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், மதுரை, கொடைக்கானல், கோவை, சேலம், வேலூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு பயணித்து இறுதியாக வரும் 16 சென்னை INS அடையார் கடற்தளத்தை வந்தடையும். நாட்டில் கடந்த 10 ரயில் விபத்துகள் பெருமளவில் குறைந்திருப்பதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் பாதுகாப்பே ரயில்வே துறையின் உயர் முன்னுரிமை என்றும் இதற்காக ஏராளமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். கவாச் பாதுகாப்பு முறை 1548 கிலோமீட்டர் ரயில் பாதையில் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருப்பதாகவும் மேலும் 3000 கிலோமீட்டர் தூரத்தில் இதனை பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்றவாறு ரயில் பாதைகள் தொடர்ந்து தரம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் புத்துயிர் மற்றும் சீரமைப்பு நடவடிக்கைகளால் BSNL தொலைத்தொடர்பு நிறுவனம் தற்போது லாபமிகு நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது குறிப்பிட்டார். இந்நிறுவனத்தில் பணிபுரியும் 50,000 ஊழியர்களின் நலத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உணவு தானியங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க சட்டம் இயற்ற வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மாநிலங்களவை இன்று கூடியதும் இப்பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சியினர் வழங்கிய ஒத்திவைப்பு தீர்மானத்தை அவைத்தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் நிராகரிக்கவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே பிரபல வணிக நிறுவன ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணை கோரி INDA கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஐரோப்பிய விண்வெளி முகமையின் PRABHO 3 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C 59 ராக்கெட் இன்று மாலை 4:08 விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் நியூ ஸ்பேஸ் இந்திய நிறுவனத்தின் சார்பில் செலுத்தப்படும் இந்த இரட்டை செயற்கைக்கோள்கள் சூரியனின் புற ஊதா கதிர்களை ஆய்வு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக நேற்று தொடங்கிய 25 கவுண்டவுன் தற்போது சுமூகமாக நடைபெற்று வருகிறது. இந்த செயற்கைக்கோள்கள் புவியிலிருந்து 60,500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளன. மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சராக BJP மூத்த தலைவர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் நாளை பதவியேற்க உள்ளார். முன்னதாக இன்று நடைபெற உள்ள BJP சட்டப்பேரவை தலைவர்கள் குழு கூட்டத்தில் அக்கட்சியின் சட்டமன்ற தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் நிவாரண உதவிகள் போர்க்கால அடிப்படையில் வழங்கப்படுவதோடு மறுசீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சர்கள் திரு க. பொன்முடி, திரு செந்தில் பாலாஜி, திரு எஸ் எஸ் சிவசங்கர் உள்ளிட்டோர் நிவாரணப் பணிகளை மேற்கொண்ட நிலையில், கடலூரில் அமைச்சர்கள் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், திரு சி பி கணேசன் உள்ளிட்டோர் முகாமிட்டு நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைச்சர் திரு ஏ வ வீலு மறுசீரமைப்பு பணிகளை முடுக்கிவிட்டதோடு நிவாரண உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். அரிசி, உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் மருத்துவ உபகரணங்களும் வழங்கப்பட்டன. இப்பகுதிகளில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த தூய்மை பணியாளர்களால் தூய்மை பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் 61 நடமாடும் மருத்துவ வாகனங்களை மாநில வனத்துறை அமைச்சர் திரு க. பொன்முடி, மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் ஆகியோர் இன்று துவக்கி வைத்தனர். இதனிடையே சென்னை மாநில கல்லூரியில் உயர்கல்வித்துறை சார்பில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சிறப்பு மாணாக்கர் விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார். தொடர்ந்து மாணாக்கரிடையே அவர் கலந்துரையாடினார். தமிழ்நாட்டில் அரையாண்டு தேர்வுகள் பள்ளிகளுக்கு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழையால் பாதிக்கப்பட்டு அரையாண்டு தேர்வு எழுத முடியாத மாணாக்கருக்கு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தேர்வுகள் நடத்தப்படும் என்று கூறினார்.
டிசம்பர் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஆப்பிள் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் இருக்குன்னு நம்ம கொடுத்துட்டோம். அதன் அடிப்படையில் தான் நடைபெற இருக்கின்றது. எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகமான பாதிப்பு இருக்கின்றது, அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை இருக்கின்றதோ, எந்தெந்த தேர்வுகளால் வர முடியாமல் இருக்கின்றதோ, 9ஆம் தேதி கூட நார்மல் நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது அந்தந்த பள்ளியை சந்திக்கின்ற ஹெச்எம்எஸ் மூலமாகவே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த தேர்வு நடத்தலாமா வேண்டாமா என்பது உறுதி செய்யப்படும். அப்படி நடத்த முடியல, இன்னமும் வந்து தண்ணி தேங்கி இருக்கின்றது, உள்ளே உட்கார்ந்து எக்ஸாம் எழுத அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்னால் உடனடியாக அதை சரி செய்கின்ற பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். விடுபட்டு போன பிராக்டிகல் எக்ஸாம் இருந்தாலும் சரி, விடுபட்டு போன தியரட்டிகல் எக்ஸாம் இருந்தாலும் சரி, அது ஜனவரி மாதம் நடத்தப்படும்.
விருதுநகர் மாவட்டம் வெப்பக்கோட்டை விஜய கரிசல் குளத்தில் நடைபெறும் 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட மணிகள், சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அதன் இயக்குநர் திரு பாஸ்கர் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தை பசுமை தூய்மை மாவட்டமாக மாற்றும் நடவடிக்கையாக மீண்டும் மஞ்சப்பை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை சாலை, மகாதானபுரம், திரிவேணி சங்கமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விளம்பர பதாகைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. சிவகங்கை மாவட்டத்தில் அவ்வையார் விருது பெற தகுதியுடையவர்கள் இம்மாத இறுதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் ஓய்வூதியர் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் வரும் 26ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற உள்ள நிலையில், வரும் 20ஆம் தேதி நடைபெறும் முன் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கலாம் என்று ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா கூறியுள்ளார். திருவண்ணாமலை மண் சரிவில் உயிரிழந்த 7 பேரின் உடல்களுக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு இன்று அஞ்சலி செலுத்தினார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 32,240 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 113.21 அடியாகும். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும், பாலாறு, சின்னாறு, தொப்பையாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாகவும் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று காலை நீர்வரத்து வினாடிக்கு 32,240 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 1,000 கனஅடி நீரும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 300 கனஅடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது. நீர்வரத்தும் திறப்பும் இதே நிலையில் இருந்தால் ஒருவார காலத்தில் மேட்டூர் அணை நிரம்பும் வாய்ப்பு உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்.
திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் கார்த்திகை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்ற திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க 61 அடி உயரமுள்ள தங்க கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டது. 13ஆம் தேதி தீப திருவிழா நடைபெறுகிறது. அன்று அதிகாலை 4 மணிக்கு ஆலயத்தில் பரண தீபம், மாலை 6 மணிக்கு 2,668 அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலையின் உச்சியின் மீது மகாதீபம் ஏற்றப்படுகிறது.
ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஷார்ஜாவில் 19 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 138 ரன் இலக்கை ஐக்கிய அரபு அமீரகம் நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த ஐக்கிய அரபு அமீரகம் 44 ஓவரில் 137 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடற்படையினரின் தன்னிகரற்ற சேவை தேசத்தின் பாதுகாப்பையும் வளத்தையும் உறுதி செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பயணிகளின் பாதுகாப்பே ரயில்வே துறையின் உயர் முன்னுரிமை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் கூறியுள்ளார். மத்திய அரசின் சீரமைப்பு நடவடிக்கைகளால் BSNL தொலைத்தொடர்பு நிறுவனம் லாபமிகு நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மாநில அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.